الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما عمل ابن آدم يوم النحر عملا أحب إلى الله من إراقة دم وإنه لتأتي يوم القيامة بأغلافها وقرونها وأشعارها وإن الدم ليقع من الله بمكان قبل أن يقع على الأرض فطيب بها نصا أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதிலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எமது வாழ்விலே எடுத்து நடக்கும்படியாக எமக்கு ஏவியுள்ளானோ, கட்டளை விடுத்துள்ளானோ, அத்தகைய அனைத்து விடயங்களையும் பரிபூர்ணமான முறையில் எடுத்து நடந்தோம். எவைகளை விட்டும் அல்லாஹ் எம்மை எச்சரித்துள்ளானோ, தடுத்துள்ளானோ, அத்தகைய அனைத்து காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் நசீஹத் செய்து கொள்கின்றேன். புனித ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை இவ்வுலகிலே படைத்து கண்ணியத்தை தந்து அல்லாஹ் முஃமின்களை உயர்வுபடுத்தி அவர்களுக்கு சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வழங்கியிருக்கின்றான். அது மாத்திரமன்றி எமக்கே தந்திருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாத்தை அனைத்து மதங்களை விடவும் சிறப்பானதாக அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான அந்த சத்திய மார்க்கமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாமிய வாழ்க்கையை தந்திருக்கின்றான். நண்பர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய வாழ்க்கை என்பது மனிதனை அழகான வழியிலே இட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடிப்படையான மார்க்கமாகும். எந்த மனிதன் இந்த இஸ்லாத்தினுள் நுழைந்து கொள்கின்றானோ அந்த மனிதனுக்கு இந்த இஸ்லாம் எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த இஸ்லாம் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகையினால் எமக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் அப்படியான உயர்வான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த இஸ்லாத்தினுடைய அம்சங்கள் அனைத்தும், கடமைகள் அனைத்தும் மனிதன் எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் இந்த இஸ்லாத்திலே பலதரப்பட்ட கடமைகளை, பலதரப்பட்ட கட்டளைகளை எல்லாம் எமக்கே தந்திருக்கின்றான். நாங்கள் அன்றாடம் தொழுது வருகின்ற தொழுகையாக இருக்கலாம், இந்த தொழுகை மூலமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டரிக்கக்கூடியதாகவும் அந்த தொழுகை மிகப்பெரிய சக்தி படைத்திருக்கிறது. அதே போன்றுதான் நாங்கள் நோக்கின்ற அந்த நோன்பாக இருந்தாலும் நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் உயர்ந்த அல்லாஹுடைய பயபக்தியை, தக்குவாவை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த நோன்பு ஒரு மனிதனை மாற்றி அமைக்கின்றது. அதே போன்று நாங்கள் கொடுக்கின்ற ஜக்காத்தை, அது எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து, பொருளாதாரத்தை வளர்த்து, பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒன்றாக அந்த ஜக்காத் இருக்கிறது. அதே போன்று தான் மிகப்பெரிய இறுதியான அந்த கடமை இருக்கிறது, ஹஜ்ஜினுடைய கடமை, அதுவும் உலகத்திலே ஒரு மனிதன் அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை செய்யக்கூடிய நேரத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக பரிசுத்தவானாக அன்று பிறந்த பாலகனை போல் அவன் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜினுடைய கடமை மூலமாக வைத்திருக்கிறான். சகோதரர்களே, இந்த அடிப்படையான கடமைகள் மாத்திரம் இவைகளை கொண்டு ஏற்படக்கூடிய பிரயோசனங்கள் மாத்திரம் அல்ல, எத்தனையோ எத்தனையோ அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த அமல்கள் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அன்பையும் உலகத்திலே நிம்மதியையும் மறுமையிலே உயர்வையும் பெறக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் அமல்களையும் வைத்திருக்கிறான். ஆகையினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமல்கள் எங்களை நிச்சயமாக உலகத்தினுடைய வாழ்க்கையிலே செழிப்புள்ளவர்களாக மாற்றி அமைக்கும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வைக்கும். அல்லாஹுடைய பொருத்தத்தை இந்த மனிதன் அடைந்து கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக அவனுடைய சுவனலோகத்தில் அவன் நுழையக்கூடியவனாக மாறுகின்றான். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்று நாம் பார்க்கின்றோம், இன்றைய காலகட்டத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம் ஜுல்காதாவுடைய 30வது நாளிலே இருக்கின்றோம். ஜுல்காதாவுடைய 30வது நாளிலே இருக்கின்றோம். நாளைய நாள் எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய அந்த மாதத்தின் தலைப்பிறையாக 1வது நாளாக இருக்கிறது. சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய நாட்டிலே அதாவது இன்று 30வதான அந்த துல்காதாவுடைய நாளில் நாம் இருக்கிறோம். நாளே நாள் துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பிறை நாளாக எங்களுக்கு கிடைக்கிறது. சரி சகோதரர்களே, அந்த அமைப்பிலே இப்பொழுதிருந்து மக்கள் அனைவரும் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களும் சென்றடைந்து விடுவார்கள். ஹஜ்ஜினுடைய காரியங்களை அவர்கள் செய்வதற்காக எதிர்பார்த்த வண்ணமாக அவர்கள் அங்கே அந்த காபாவிலே அந்த மிக கண்ணியமிக்க அந்த பூமியிலே எல்லா ஹாஜிமார்களும் மிக ஆதரவுடன் ஆசையுடன் ஆவலுடன் அங்கே எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள். காபாவை வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே பல நற்காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அனைவர்களுடைய அந்த ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்ய வேண்டும். எமக்கும் அந்த பாக்கியத்தை எமது வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நசீபாக்க வேண்டும். சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜினுடைய காலமும் மனித சமூகத்தின் ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு காலமாக, மனிதர்கள் மத்தியிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உணர்த்தக்கூடியதாக அந்த ஹஜ்ஜினுடைய கடமை இருக்கின்றது என்பது எம் அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. சகோதரர்களே, நண்பர்களே, அந்த வகையிலே இந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் மிகப்பெரிய தியாகத்தை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய காலம் என்பது அது ஒரு தியாகத்தின் காலமாகத்தான் இருக்கிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் அவர்களுடைய குழந்தையும் சேர்ந்து செய்த அந்த குடும்பத்தின் தியாக உணர்வுகளைத்தான் இன்று ஹாஜிகளாக இருந்தால் என்ன, அதே போன்று ஹாஜிகள் இல்லாத அந்தந்த நாடுகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் செய்த அமல்களைத்தான் இந்த ஹஜ்ஜினுடைய காலத்திலே ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். விசேஷமாக நண்பர்களே, சகோதரர்களே, அந்த ஹாஜிமார்கள் அங்கிருக்கக்கூடிய கடமைகளை செய்தாலும் ஹஜ்ஜி செய்ய போகாமல் இருக்கக்கூடிய தனது ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜினுடைய திருநாளுடைய நாளை தியாக திருநாள் என்று கொண்டாடி அங்கே பல அதாவது உயிர்களை அவர்கள் பிராணிகளை அறுத்து பலி கொடுக்கக்கூடிய உன்னத நாளாக அந்த தியாகத்தின் திருநாளாக கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சந்தோஷமான காலம். சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அமைப்பில் நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் அந்த காலம். நாம் அனைவரும் தற்பொழுது இன்றைய நாளுடைய ஹுத்பாவை நான் சுருக்கமாக இந்த குர்பானுடைய உதுகையானுடைய விஷயத்துக்கு உட்பட்ட விடயமாக நான் ஆக்கிக் கொள்ளப் போகின்றேன். சகோதரர்களே, நண்பர்களே, அந்த வகையிலே நாம் இன்றைய மாலையில் இருந்து மகரிபுடைய நேரம் இருந்து யாரெல்லாம் அந்த உலுகியாவை கொடுக்க வேண்டும் என்ற கடமையை செய்ய வேண்டும் என்ற அந்த நீயத்தை வைத்திருக்கின்றோமோ, அந்த குர்பானுடைய அமலை செய்ய நீயத்து வைத்திருக்கின்றோமோ, இன்று மாலை முதல் மகரிபுடைய நேரம் முதல் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், எங்களுடைய நகங்களை வெட்டக்கூடாது, எங்களுடைய முடிகளை கத்தரித்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் அதற்கு முன்னமாகவே, இன்று மாலை மகரிபுக்கு முன்னமாகவே அனைத்தையும் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக வெள்ளிக்கிழமை நாளாக இன்று இருப்பதனால் அனைவரும் அப்படியான அந்த காரியங்களை செய்திருப்பார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, இது முதற்கட்டமான ஒரு அம்சம். குர்பான் செய்யக்கூடியவர்கள் நியத்து வைத்ததும் முதலாவது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு தான் இந்த, அதாவது தங்களுடைய நாங்களை களைவதோ அல்லது முடிகளை கத்தரித்து அல்லது சிரைத்துக் கொள்வதோ அல்லது வளைத்துக் கொள்வதோ இப்படியான காரியங்களை செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், யார் உதுஹியாவுடைய கடமையை செய்ய நாடுகின்றாரோ அவர்கள் தங்களுடைய நகங்களை வெட்ட வேண்டாம், தங்களுடைய முடிகளை கத்தரித்துக் கொள்ள வேண்டாம், குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நபி அவர்களுடைய கட்டளையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படியான அம்சத்துக்கு நாம் முற்படுவோம். அடுத்த கட்டமாக நாங்கள் குர்பானி செய்வதற்காக நியத்து வைத்தவர்கள் எங்களுடைய குர்பான் அழகான அமைப்பில் செழிப்பாக சிறப்பாக முறையாக நடக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஏற்பாடுகள் நமது நாட்டிலும் கூட செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை காலமாக நாம் ஏதோ ஒரு அமைப்பில் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். குர்பானியுடைய அந்த உதவியாளுடைய கடமையை செய்து வந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஹாஜிகள் மாத்திரமன்றி எல்லா மக்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன், இது ஒரு சுன்னத்து முஅக்கதா, கட்டாயமான ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு இந்த உதுஹியாவுடைய கடமையை செய்ய சக்தி பெற்றிருந்தும் தகுதி பெற்றிருந்தும் அவர் கொடுக்காவிட்டால், அவர் கொடுக்காவிட்டால் எங்களுடைய தொழுமிடத்துக்கு வர வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். தகுதி உள்ளவர்கள், கொடுப்பதற்கு வசதி படைத்தவர்கள், யாருக்கு ஏழுமோ அவர்கள் கொடுக்காமல் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள், நாம் தொழுமிடத்துக்கு அவர்கள் வரக்கூடாது, பெருநாள் தொழக்கூடிய அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அப்படியாயின் இதை உண்மையிலேயே இன்று நாங்கள் பார்க்கலாம், இந்த ஒரு சுன்னத்தான முஅக்கதான இந்த காரியத்தை அதிகமானவர்களுக்கு செய்யலாம், அதிகமானவர்களுக்கு செய்யலாம், அதற்கு வசதியாக தோதுவாக அதை சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய கிருபையினால் நமது இந்த நாட்டிலே, விசேஷமாக சொல்லப்போனால் கொழும்பு மாநகரிலே அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. கூட்டு குர்பானி என்றும் தனிப்பட்ட அமைப்பில் என்றும் இப்படியாக நாங்கள் குர்பானிகளை செய்து கொள்ளலாம். கூட்டு குர்பானி என்று அல்லாஹுடைய கிருபையினால் உலமாக்களுடைய வழிகாட்டல் மூலமாக கொழும்பிலே இருக்கின்ற பள்ளிவாயில்களுடைய சம்மேளனங்கள் என்ன, இன்னும் உண்டான அமைப்புகள் என்ன, பல ஏற்பாடுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நாங்கள் அனைவரும் பார்த்திருப்போம், எல்லா இடங்களும் அதற்கான அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பார்த்தால் உண்மையிலே நாங்கள் முடிவெடுக்கலாம், எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமையை செய்ய தகுதி இருக்கிறோம் என்று நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஏன் சகோதரர்களே, இன்று நாங்கள் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் என்ன, எங்களால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த செலவு அமைப்புகள் என்ன, சாப்பாட்டுக்காக எவ்வளவெல்லாம் செலவழிக்கின்றோம், எங்களுடைய ஆடைகளுக்காக எவ்வளவெல்லாம் செலவழிக்கின்றோம், எங்களுடைய ஏனைய தேவைகளுக்காக எவ்வளவெல்லாம் செலவழிக்கின்றோம். சிலர்களுடைய குறுகிய சிந்தனை என்ன தெரியுமா, இதை வசதி படைத்தவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று சிலர்களுடைய குறுகிய எண்ணம். அல்லாஹ் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். சகோதரர்களே, இது பெரும் வசதி படைத்தவர்கள் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. பெருநாளுடைய தினத்திலே தங்களுக்கு அந்த சாப்பாடுகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றதா, அது போக மேலதிகமாக எங்களிடம் இருக்கின்றதா, அல்ஹம்துலில்லாஹ் நாளும் ஒரு அமைப்பிலே குர்பானியை செய்யலாம். அதில் விசேஷமானது தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை அறுத்து அந்த குர்பானை செய்திருக்கின்றார்கள். ஆடுகளை நபி அவர்கள் அறுப்பார்கள். ஆடு மிக ஏற்றமான மிருகமாக இருக்கிறது. ஆடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி அறுத்திருக்கின்றார்கள். வெள்ளை நிற ஆடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்திருக்கிறார்கள். வெள்ளையும் கருப்பும் கலந்த நிறத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்திருக்கிறார்கள். அது மிக விசேஷமானது, அவர்களுக்கு விருப்பமானது. அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலும் அங்கே ஏழு பேர் சேர்ந்து அறுத்தும் இருக்கின்றார்கள். அதுதான் அந்த கூட்டு குர்பானியாக இருக்கிறது, கூட்டாக கொடுக்கக்கூடிய அந்த உதுஹியாவாக இருக்கிறது. விருப்பமுடையவர்கள் தனியாகவும் என்ன செய்யலாம், ஆடுகளை விரும்பினால் ஆடுகளை அவர்கள் அறுத்து அந்த குர்பானியுடைய அமலை செய்யலாம். அதே போன்று சகோதரர்களே, நண்பர்களே, மாட்டையும் அறுத்து நாங்கள் தனியாகவும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது, சேர்ந்தும் கொடுக்கலாம். இன்று உண்மையிலே நாங்கள் பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய கணக்கு என்ன, அதனுடைய தொகை என்ன,
ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதற்கு ஒருவருடைய பங்கு என்ன? ஒரு சாதாரண ஒரு தொகையாகத்தான் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு மனிதன் தனது குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஒரு ஒரு உணவகத்துக்கு சென்று ஒரு நாளிலேயே சாப்பிட்டு முடிக்கக்கூடிய ஒரு தொகை. ஒரு ஹோட்டலுக்கு சென்று ஒரு மனிதன் சாப்பிடுவதற்காக சென்று விட்டால் எவ்வளவெல்லாம் செலவழிக்கின்றோம். எங்களுக்காக வேண்டிய ஒரு ஆடையை எடுப்பதாக இருந்தால் எவ்வளவெல்லாம் செலவழிக்கின்றோம். ஆனால் ஒரு குர்பானியுடைய பங்கை அல்ஹம்துலில்லா இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு? ஒரு 6500 ரூபாய் கொன்ற அந்த ஒரு தொகையாக இருக்கலாம். இது உண்மையிலேயே நடுத்தரமாக இன்று இருக்கக்கூடிய எல்லோராலும் செய்யலாம். அப்படியான அளவுக்கு எங்களுக்கு இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மையிலேயே சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அமல் நான் இதற்கு முன்னால் செய்திருக்கிறேனா? ஏன் நான் செய்ய தகுதி இல்லை? ஏன் இந்த அமலை நான் செய்யக்கூடாது? எனக்கு நல்ல ஆடைகளை வாங்கி உடுக்க இயலும் என்றால், எனக்கு நல்ல சாப்பாடுகளை சாப்பிட இயலும் என்றால், நான் இந்தந்த சாமான்களை வாங்குகின்றேன் என்றால், ஏன் இந்த குர்பானியுடைய அமலை என்னால் செய்ய முடியாது? நாங்கள் பாவிக்கின்ற இன்று எத்தனையோ போன்கள் இருக்கிறது. இந்த போன்களுடைய பெருமதி என்ன? ஒரு மனிதன் உண்மையிலேயே அவனுக்கு ஹேண்ட்போன் பாவிக்கலாம். ஒரு 2000 ரூபாயிலும் பாவித்துக் கொள்ளலாம், அதற்கு மேற்கொண்ட ரூபாய்களிலும் பாவித்துக் கொள்ளலாம். ஆனால் சாதாரண தொழிலே இருக்கிறார் ஒரு மனிதர், அவர் பாவிக்கின்ற அந்த தொலைபேசியை பார்த்தால் பெரும் கொண்ட பெருமதி. ஆனால் சகோதரர்களே, அவரும் சொல்லுகின்றார் என்ன? இந்த குர்பானியுடைய அமல், இந்த ஜகாத்துடைய அமல், இந்த கடமை, இந்த அப்படியான இந்த ஜகாத்துல் ஃபித்ர், இதுவெல்லாம் பணக்காரர்கள் செய்ய வேண்டியதப்பா. அப்படி என்றால் அந்த பணக்காரர்களே அப்படியான பொருட்களை பாவிக்கட்டுமே. ஏன் நாங்கள் பாவிக்கின்றோம்? ஏன் எங்களால் அவைகளை உபயோகிக்கின்றோம்? சகோதரர்களே, ஒன்றை எங்களுடைய மனசுக்கு கவரக்கூடியவைகளை, எங்களுக்கு இலேசானவைகளை, உலகத்தினுடைய ஆசைகளை, வெறுமனை எங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்துக்கொண்டு ஒரு பக்கத்தை மாத்திரம் சிலர்கள் மீது நாங்கள் பழி சுமத்திவிடக் கூடாது. இது எங்களுடைய கடமை, நாம் அனைவரும் செய்யக்கூடிய கடமை, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த கடமை, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரிலும் மேலான அந்த கடமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கடமை, ஸஹாபாக்கள் செய்து முடித்த கடமை. சகோதரர்களே, அதனால் இவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். பெருநாள் தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருநாள் தினத்திலே செய்யக்கூடிய அமல்களில் மிக சிறப்பான அமல் இந்த உதுஹியாவுடைய அமல் தான். ஒரு மனிதன் பிராணியை அறுத்து பலி கொடுக்கின்றான், இரத்தத்தை ஓட்டுகின்றான், அந்த இரத்தம் அதை நிலத்துக்குள் போய் சேருகின்றதற்கு முன்பு அல்லாஹ்விடத்திலே அதனுடைய நன்மைகள் சென்றடைந்து விடுகிறது, நன்மைகள் சென்றடைந்து விடுகின்றது. அப்படியாயின் சகோதரர்களை எத்தனை வேண்டுமாயின் நாங்கள் அறுக்கலாம். ஒருவர் ஒன்றை கொடுப்பதுதான் கடமை, ஆனால் மேலதிகமாக எத்தனையும் அவர் கொடுத்துக் கொள்ளலாம். மக்களுடைய தேவை இருக்கிறதா? எங்களால் முடியுமா? அல்ஹம்துலில்லா, நான் அதை செய்ய முற்படுகிறேன் என்று நாம் என்ன செய்யலாம்? அப்படியான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். அதிலே குறிப்பாக சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய பிராணிகள் எப்படி இருந்தது? மிக கொழுத்த பிராணியாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்யக்கூடாது? மிக மெலிந்த அல்லது நோயுள்ள அல்லது கண், அதாவது குருடான அல்லது பல அமைப்பிலே அது புத்தி கட்ட சுகமீனமாக இருக்கின்ற பிராணிகளை தேடி, விலை குறைவாக தேடி சென்று ஒன்றுக்குமே எடுக்க முடியாத பிராணிகளை நாங்கள் அறுத்து பலி கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்ல திடாத்திரமுள்ள, நல்ல உற்சாகமான, நல்ல கொழுத்த, நல்ல சக்தி பலம் உள்ள அந்த பிராணிகளைத்தான் ஆடாகி மாடாகி எங்களுடைய நாட்டிலே நாங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்திலே நாங்கள் கொடுக்கின்ற பொழுது, இந்த கூட்டு குர்பானிலே நாங்கள் இணைகின்ற பொழுது சகோதரர்களே, எல்லா அமைப்பிலும் எங்களுக்கு இலேசாக இருக்கும். அது எங்களுடைய வீட்டிலே அறுக்க நாங்கள் எடுத்து கொண்டு வந்துவிட்டால் எவ்வளவெல்லாம் பல சிரமங்களை நாங்கள் சுமக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டு குர்பானியிலே செய்யக்கூடியவர்களிடத்திலே நம்பிக்கை வைத்து நாங்கள் கொடுத்து விட்டால் நிச்சயமாக எல்லா வகையிலும் அது இலகுவாகவே எங்களுக்கு ஆகிவிடும். எங்களுக்கு தேவையான பங்கை அங்கிருந்து எடுக்கலாம். அதற்கு ஒரு தொகை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். முடியுமானவர்கள், விருப்பமானவர்கள் அதில் சேர்ந்து அப்படியான இந்த கூட்டு குர்பானியை செய்து சமூகத்தினுடைய தேவைகளை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வோம். அதே நேரத்திலே தனியாக கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த கூட்டு குர்பானி யாரும் நினைக்கக்கூடாது, எங்களுக்கு இப்பொழுது குர்பானியை செய்யக்கூட விடுகின்றார்கள் இல்லையே, எல்லாவற்றையும் கூட்டாக செய்ய சொல்கின்றார்கள் என்பது அல்ல. தனியே யாருக்கு விருப்பமோ அவர்கள் செய்து கொள்ளலாம், அதிலிருந்து தடையும் கிடையாது. ஆனால் கூட்டாக செய்வதனால் எவ்வளவு பெரிய பிரயோசனங்களும் நலவுகளும் பாதுகாப்பும் இருக்கின்றது என்ற விடயத்தை தான் நாங்கள் குறிப்பாக சொல்கிறோம். நாட்டின் சட்டங்களை பேணி, நாட்டினுடைய நிலைமைகளை பேணி, நாட்டினுடைய தற்கால நிலைமைகளை மிக கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த அமல்களை செய்ய வேண்டும். நாம் நினைத்தது நாம் செய்யக்கூடிய அமல் தானே, எங்களுடைய கடமை தானே என்பதற்காக நாம் நினைத்த பிரகாரம் எல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது. ஒரு நாடுத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது எமது நாடுதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சட்டம் வந்துவிட்டால் அந்த சட்டத்தை நாங்கள் மதிக்கத்தான் வேண்டும். அது யாராக இருந்தாலும் அந்த சட்டத்தின் கீழிருந்து எங்களுடைய கடமையை செய்யக்கூடிய நேரத்திலே எதுவெல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்கிறதோ நிச்சயமாக அந்த தடைகளை யாருடைய உள்ளத்திலே வித்தியாசமான எண்ணங்கள் கொண்டு எங்களுக்கு எதிரான சட்டங்களை தீட்டுகின்றார்களோ அவைகளை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான். இதுதான் சரித்திர வரலாறு. எங்களுக்குடைய இஸ்லாமிய ஆட்சி முறைகளிலும் அதே போன்று அந்நிய மக்களுடைய அந்த ஆட்சி முறைகளிலும் அன்று தொட்டும் இன்று வரைக்கும் வந்த வரலாறுகள் இவைகள் தான். எப்பொழுது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு ஒரு அமைப்பாளர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால் என்ன சொல்கிறோம், அந்நியவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அமைப்புக்கு எங்களுடைய எந்த அமலும் இருக்கக்கூடாது, எந்த அமலும் இருக்கக்கூடாது. அது ஃபர்தான அமலாக இருக்கலாம், சுன்னத்தான அமலாக இருக்கலாம் சகோதரர்கள் நண்பர்களே. அதனால் தான் இந்த குர்பானியுடைய இந்த அமலை விசேஷமாக நாங்கள் அப்படியான கவனத்துடன் செய்ய நாங்கள் முற்பட வேண்டும் சகோதரர்களே நண்பர்களே. அத்தோடு நாங்கள் இன்று மிக விசேஷமாக சகோதரர்களே அந்த பிராணிகளை வாங்கி எங்களிடம் வைக்கின்ற பொழுது மிக அவதானமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். நிறைய சகோதரர்கள் என்ன தெரியுமா செய்கின்றார்கள், இந்த பிராணிகளை அநியாயம் செய்து விடுகின்றார்கள். இந்த பிராணிகளுக்கு இவர்கள் அநியாயத்தை செய்து விடுகின்றார்கள். இவ்வளவு அழகாக வளர்க்கப்பட வேண்டும் குர்பானியுடைய பிராணி இருக்கிறது, நாங்கள் தலைப்பிறை முதல் என்ன செய்யலாம், எடுத்து அதனை எங்களுடைய அரவணைப்பில் எங்களுடைய கண்காணிப்பில் நாங்கள் அதனை வளர்த்துக் கொள்ளலாம், இடமிருந்தால் அப்படியாக செய்யலாம். அதற்கு என்ன செய்யலாம், சிலர்கள் வாங்குகின்றார்கள், ஆட்டையோ அல்லது மாடுகளையோ வாங்கி விடுகின்றார்கள். வாங்கி எல்லா மக்களும் பாவிக்கின்ற பொதுவான இடத்திலே எல்லா மக்களுக்கும் தடையாக அந்த மிருகங்களை அங்கே கொண்டு நிறுத்தி கட்டிவிடுகின்றார்கள், அல்லது பாதை ஓரங்களிலே அவைகளை நிறுத்தி விடுகின்றார்கள். கொழும்பு மாநகரத்தை பொறுத்தவரையிலே சகோதரிகளே பாதையிலே அந்த மாட்டை கட்டிவிட்டால் எவ்வளவு பெரிய சிரமம் எல்லா மக்களுக்கும். இதை நாங்கள் பார்க்காமல் என்ன சொல்கின்றோம், சில மக்கள் துவேசப்படுகின்றார்கள், பாருங்களே ஏன் இந்த மக்கள் இப்படி துவேசப்படுகின்றார்கள். இல்லை, அவர்களுடைய துவேச நிலைமையை அல்லது அவர்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய அமைப்புக்கு நாங்கள் அமைந்துவிடக் கூடாது, அதைத்தான் சொல்கிறோம். அதனால் சகோதரர்களை பாதை ஓரங்களிலே கட்டிவிட்டு அதற்கு தீனியும் கிடையாது தண்ணீரும் கிடையாது, அதை கட்டிவிட்டு அநியாயம் செய்வதை விட அந்த அமலை செய்யாமல் இருப்பது மேலானது, அந்த அமலை செய்யாமல் இருப்பது மேலானது. இஸ்லாத்திலே உரிமைகள் பேணும் விடயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அது மனித உரிமைகளாக இருந்தால் என்ன, ஏனைய அதாவது பிராணிகளுடைய மிருகங்களுடைய உரிமைகளாக இருந்தால் என்ன, வேறு மதங்களில் இல்லாத அளவுக்கு இந்த இஸ்லாம் அந்த அளவு உன்னதமான அமைப்பிலே கண்ணியமான அமைப்பிலே எல்லோருடைய அது வாய் பேசுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், வாய் பேசாத மிருகங்களாக இருந்தாலும் சரிதான், அனைவர்களுடைய உரிமைகளையும் அவைகளுக்கு தோதுவான அமைப்பிலே இஸ்லாம் காட்டியிருக்கிறது சகோதரர்களே. இஸ்லாம் அந்த அளவுக்கு பேணியிருக்கிறது. ஏனைய மதங்களில் கூட அப்படியான அமைப்புகள் கிடையாது, அப்படியான அமைப்புகள் கிடையாது. ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதாரண ஒரு பறவை இருக்கிறது, சாதாரண ஒரு பறவை, அந்த பறவையை ஒரு மனிதன் தேவையில்லாமல் அடித்துக் கொண்டு விடுகின்றான், அடித்துக் கொண்டு விடுகின்றான், பறவை என்று காணுகின்றான், அதை அடித்து கொண்டு விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்ஜ இலல்லாஹ் யௌமல் கியாமா, அந்த பறவை வந்து நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னை வீணாக கொலை செய்து விட்டான், என்னை தேவைக்காக பயன்படுத்தவில்லை, வீணாக என்னை அடித்து கொன்று விட்டான் என்பதாக அந்த பறவை அல்லாஹ்விடத்திலே மன்றாடிக் கொண்டே இருக்கும். எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர்களை மதித்திருக்கிறார்கள், அதனால் யாருமே அப்படியான மிக மோசமான தன்மைக்கு நடந்து கொள்ள கூடாது என்ற அந்த கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சரித்திரங்கள் மூலமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கின்ற ஒரு தோட்டத்திலே நுழைந்து விடுகின்றார்கள். ஒரு தோட்டத்துக்கு நுழைந்து விடுகின்றார்கள். அந்த தோட்டத்திலே ஒரு ஒட்டகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நபி அவர்களை பார்த்ததும் அங்கே அழ ஆரம்பிக்கின்றது. நபி அவர்கள் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து விடுகின்றார்கள். நபி அவர்களை கண்டதும் அந்த ஒட்டகம் என்ன செய்து தெரியுமா? நபி அவர்களிடத்திலே வந்து அதற்கு தமிழ் சொல்வதாக இருந்தால் அணுங்கி விடுகிறது. நபி அவர்களிடத்திலே முணங்கி விடுகிறது, அழுது விடுகின்றது. நபி அவர்களை பார்த்து கண்ணால் கண்ணீர் வீறிட்டு அங்கே கொட்டிக்கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த ஒட்டகத்தின் சொந்தக்காரனை தேடி அழைத்து விடுகின்றார்கள். அழைத்து கேட்கின்றார்கள், ஏனப்பா இந்த ஒட்டகத்துக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்கின்றாய்? நபி அவர்களிடத்தில் அந்த ஒட்டகம் அங்கே அதற்கு செய்யப்பட்ட அநியாயத்தை முறைப்பாடு செய்து விடுகிறது, முறைப்பாடு செய்து விடுகிறது. நபி அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், இந்த மனிதன் ஏதாவது அநியாயம் செய்திருப்பான், அதனால் இந்த ஒட்டகம் என்னிடத்தில் வந்து அழுது கண்ணீர் விட்டுகின்றது என்பதாக நபி அவர்கள் அழைத்து அந்த வாலிபரை சொன்னார்கள், இந்த ஒட்டகத்துக்கு நீ இப்படியான அநியாயத்தை செய்து விடாது, இதை சரியான அமைப்பிலே தேடி போட்டுவாயாக, இதற்கு நீ பாரங்களை சுமத்தி விட வேண்டாம், நீ இதனை பாவிப்பதாக இருந்தால் அதனுடைய உரிமைகளை பேணி பாவித்துக் கொள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு தடவை, அதாவது சில வாலிபர்கள், சில வாலிப வயதிலே உள்ளவர்களுக்கு இதையுமே செய்ய தூண்டும். அதனால் அந்த காலத்தில் இருந்த நபி அவர்களுடைய காலத்தில், அதாவது கொஞ்சம் வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள், ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய காலம், இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சில வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள், சில பறவைகளை அதாவது எடுத்து கட்டிவிடுகின்றார்கள். உயரமான ஒரு இடத்திலே, ஒரு ஒரு உயரமான இடத்திலே பறவையை கட்டிவிடுகின்றார்கள். கட்டி அதனுடைய குஞ்சுகள் எல்லாம் அங்கும் இங்கும் சிதறி ஓடோடி அந்த தாய் பறவையை தேடி மன்றாடி கொண்டே இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கின்றார்கள், விளையாட்டுக்காக, வினோதம் பார்ப்பதற்காக அந்த தாய் பறவையை என்ன செய்து விடுகின்றார்கள் தெரியுமா? அதை உயரமான ஒரு இடத்திலே பிடித்து கட்டிவிடுகின்றார்கள். கட்டிவிட்டு இந்த சின்ன பறவைகளை வைத்து அவர்கள் கேலி கூத்து விளையாடி கொண்டே இருந்தார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். வருவதை கண்டதும் அந்த வாலிபர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடோடி சென்று விடுகின்றார்கள். ஓஹோ, எங்களுக்கு ஏதாவது தண்டனை விதிக்க போகின்றாரோ என்று தெரியாது. அந்த அளவுக்கு இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை கண்டதும் அந்த வாலிபர்கள் ஓடோடி விடுகின்றார்கள். அதற்கு பின்பு ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள், இப்படியான இந்த தேவையில்லாத வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த தாய்ப்பறவையை விட்டும் நீங்கள் குஞ்சுகளை நீங்கள் பிரித்திருக்கின்றீர்கள். இது உலகத்திலே செய்யப்படக்கூடிய ஆகப்பெரிய ஒரு அநியாயம், ஆகப்பெரிய ஒரு அநியாயம். பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ இப்படியான பிராணிகளுக்கோ இவைகளை செய்வது ஆகப்பெரிய தவறான காரியம். அதனால் நீங்கள் எந்த இடத்திலே அந்த பறவையை கட்டியிருக்கிறீர்களோ அதை உடனடியாக இந்த குஞ்சு பறவைகளுடன் சேர்த்து விடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். பாருங்கள் சகோதரர்களை, எவ்வளவு அந்த இஸ்லாம் ஒவ்வொரு பிராணிகளுடைய பறவைகளுடைய உயிரை கூட மதித்திருக்கிறது. ஏன், நாங்கள் அடிக்கடி பேசுகின்றோம், அடிக்கடி ஹதீஸ்களிலே கேள்விப்படுகின்றோம். ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், தாகித்தவனாக சென்று அந்த கிணத்திலே இறங்கி தண்ணீரை அவர் என்ன செய்கின்றார், குடித்து மேலே வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு மிருகம், நாய் என்று சொல்லுவோம், அந்த மிருகம் என்ன செய்கிறது, வந்து நிற்கின்றது, தாகித்த நிலைமையில் நாக்கை வெளியே போட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அது இருக்கிறது என்றால், அங்கே மேலே இருக்கக்கூடிய கிணத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நனைந்த சேறுகளை, மண், அந்த சேறுகளை அதனுடைய நாக்கினால் என்ன செய்கிறது, உறிந்து 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 அந்த தாகத்தை நீக்குவதற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த நாய் பிராணி. சகோதரர்களே, அந்த மனிதர் பார்க்கிறார், ஓஹோ நானும் இப்படித்தானே வந்தேன், எனக்கும் தண்ணீர் தாகத்துடன் தானே நான் இப்படியாக தத்தளித்துக் கொண்டு என்னுடைய தாகத்தை நான் தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கிணத்துக்குள்ளே நான் இறங்கி தண்ணீர் குடித்து வந்திருக்கிறேனே, இந்த பிராணிக்கும் நான் இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்தால் என்ன என்று உடனடியாக அவர் இறங்கி தன்னுடைய தான் அணிந்திருந்த அந்த பாதனை, அதன் மூலமாக அந்த பாதனைக்குள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், அந்த பிராணியாகிய நாய்க்கு அவர் போட்டி விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக, இந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. சகோதரர்களை, இவைகள் தான் செய்யக்கூடியவைகள். மிருகங்களை கண்டால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து விடுகின்றோம், சாதாரணமாக அது ஒரு நாயாக இருக்கலாம், அல்லது அதைவிட கேவலமான மிருகங்களாக இருக்கலாம், நாங்கள் எதையுமே தட்டி கழிக்க முடியாது, எதையுமே தட்டி கழிக்க முடியாது, அதை சாதாரணமாக அடிக்கவும் முடியாது, ஏசவும் முடியாது, அவைகள் மதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு உயிர்களும் மதிக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. இதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவையிலே சொன்னார்கள், அந்த பூனையை கட்டி வைத்திருந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான் என்பதாக சொன்னார்களா இல்லையா? ஒரு பெண் பூனையை கட்டி வைத்து, சாப்பாடும் இல்லை, தண்ணீரும் இல்லை, எதுவுமே இல்லாமல் அந்த பூனையை கட்டி வைத்த குற்றத்திற்காக, தஹலத் இம்ராஅத்துன் அன்னார் ஃபில் ஹிர்ரா, அந்த பூனையுடைய விஷயத்திலே அந்த பெண் நரகத்திலே நுழைந்து விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கின்றார்களா இல்லையா? அப்படியாக இருந்தால் சகோதரர்களே, இந்த சாதாரண இந்த பூனைகள், இந்த நாய்கள், இந்த பறவைகள், இந்த ஏனைய மிருகங்கள், இந்த ஒட்டகங்கள், இவைகள் மூலமாக இவைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதைகள், இவைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியங்கள், அவைகளுடைய உரிமைகளே இஸ்லாத்திலே மிக உன்னதமாக பேசப்பட்டிருக்கின்றது என்றால், நாமே அறுத்து நாமே சாப்பிடுகின்ற அந்த மிருகங்களுக்கு எவ்வளவு அழகான அவர்கள் அவைகளுக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அழகான அமைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், சிலர்களுடைய அதாவது நம்பிக்கை, வரட்டு நம்பிக்கை என்ன தெரியுமா, தன்னுடைய வீட்டில் தான் அந்த இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்பதற்காக வீட்டிலே இடமும் கிடையாது, வீட்டிலே இடமும் கிடையாது, பக்கத்து வீட்டிலே அந்நிய மனிதர் இவர் அறுத்துவிட்டால், அந்த மாட்டை அல்லது ஆட்டை வெட்டிவிட்டால், அதனுடைய இரத்தத்தை கண்டு பயந்து ஓடுகின்ற அளவுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற அந்நிய மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அதை பாராமல், அதை கவனிக்காமல் இவர் என்ன செய்கிறார், இல்லை என்னுடைய இந்த வீட்டில் தான் நான் அறுக்க வேண்டும், அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சில வரட்டு நம்பிக்கை கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சிலர்கள் என்ன செய்யுமா செய்கின்றார்கள், சில மாடி என்னுடைய வீட்டில் தான் நான் அந்த மாட்டை அறுக்க வேண்டும் அல்லது ஆட்டை அறுக்க வேண்டும் என்பதற்காக நாலாவது மாடிக்கு எடுத்து அந்த மாட்டை அவர் என்ன செய்கிறார், கட்டி இழுத்துக் கொண்டே செல்கின்றார். சகோதரர்களே, அந்த மாடு எங்கிருந்தது, அந்த மாடு அந்த பிராணி எங்கிருந்தது, அது காட்டிலும் கிராமத்திலும் வசித்து கிராமத்திலும் வாழ்ந்த ஒரு மிருகம், அதற்கு உண்மையிலே கொழும்புக்கு கொண்டு நிறுத்திவிட்டாலும் கூட ஒன்றுமே தெரியாமல் தடமார்த்தத்திலே ஆளாகிவிடும் அந்த மாடுகள், அந்த பிராணிகள். இதை என்ன செய்கிறார், இல்லை நான் மேல் மாடியிலே கொண்டு தான் என்னுடைய வீட்டில் தான் நான் அறுக்கவேன் என்பதற்காக அங்கு ஏணி படிகளை ஏற்றுகின்றார். அதற்கு செல்ல முடியாது, அது அப்படியே படுத்து விடுகின்றது, அது அப்படியே உட்கார்ந்து விடுகின்றது, அடிக்கின்றார், அதனுடைய வாளை முறுக்கி விடுகின்றார், அதற்கு செய்ய வேண்டிய கொடுமைகளை செய்து எப்படியோ மேலே ஏற்றி விடுகின்றார். சில கட்டங்களில், சென்ற காலங்களில் சகோதரர்களே, ஒரு சரித்திரம் இருந்தது, அந்த மாடிக்கு ஏற்றியதற்கு பின்பு அந்த மாட்டினுடைய மேலிருந்து கொஞ்சம் விழுந்து விட்டது, கால் உடைந்து விட்டது. அப்படியாயின் அந்த பிராணியுடைய நிலைமை என்ன, காலை உடைத்து சித்திரவதை செய்து அந்த பிராணி எதற்காக இப்படியான குர்பானியை செய்ய வேண்டும்? அதனால் அப்படியான அளவுக்கு இஸ்லாம் சொல்லவில்லை, அப்படி எங்களுடைய வீட்டுக்குள் வைத்தே தான் அறுக்க வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. எங்கு இருக்கிறதோ இடம், எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ இடம், அந்த இடத்திலே அறுத்து பழிகொடுங்கள், அதற்காக இப்படியான தன்மைக்கு இருக்கக்கூடாது. மேல் மாடிக்கு ஏற்றி கொண்டு போய்விட்டால் அந்த பிராணியுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? அதனால் இதனால என்ன உண்டாகி விடுகிறது, அந்நியவர்களும் கூட அவர்கள் மாட்டு கருத்துக்களை தெரிவிக்கத்தான் செய்வார்கள். அதே போலத்தான் இஸ்லாத்திலே பிக்குகளுடைய அமைப்பிலே ஒரு சட்டம் இருக்கிறது, மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால், மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த மாடுகளை அறுப்பது இது மக்ருஹான விடயம் என்று மதுஹபிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இமாமுடைய வார்த்தையாக இருக்கிறது. உண்மையிலே சகோதரர்களே, இந்த நாட்டு சட்டம் என்ன சொல்கிறது, இரவு வேளைகளிலே, அதாவது இரவு வேளைகளிலே சூரியன் மறைந்ததற்கு பின்னால் நீங்கள் மாடுகளை ஆடுகளை அறுக்க கூடாது என்ற ஒரு சட்டம் சொல்கிறது. அதே போன்று சகோதரர்களே, அப்படியாயின் எங்களுடைய இஸ்லாம் அதற்கு முன்னால் சொல்லிவிட்டது தானே, அதற்கு முன்னால் சொல்லித்தானே இருக்கிறது, இப்படியான அமைப்புக்கு நீங்கள் இருக்க வேண்டாம் என்று இதுவெல்லாம் ஒரு பக்கம் நாங்கள் வைத்துவிட்டு மார்க்கத்தை கூட சரியாமல் புரியாமல் நாங்கள் என்ன செய்து விடுகின்றோம், எங்களுக்கு எதிராக வந்து விட்டார்கள், எங்களுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள், எங்களுக்கு அதை செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் எதிராக வருவார்களோ அவர்களுடைய சூழ்ச்சியை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் நிச்சயமாக உபயோகித்து விடுவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் எப்பொழுதும் முஸ்லீம்களை பாதுகாப்பான். அதனால் யாருக்காக வேண்டியும் நாங்கள் வாழவில்லை, நாங்கள் யாருக்காக வேண்டியும் பயப்படவில்லை. அல்லாஹுக்காக அஞ்சி வாழக்கூடியவர்கள் எங்களுடைய கடமையை, அல்லாஹுடைய அந்த உரிமைகளை பேணி நபியர்களுடைய வழிகாட்டுதல்களை செய்யக்கூடிய நேரத்திலே எல்லா விதத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அதே போலத்தான் சகோதரர்களே, இந்த பிராணிகளை நாங்கள் அறுத்து விட்டால் கூட அறுத்ததற்கு பின்பு அதனுடைய கழிவுகளை கூட எங்களுடைய சகோதரர்கள் எங்கே போட்டு விடுகின்றார்கள், பொதுவாக ஊத்தை போடக்கூடிய இடங்களில் அல்லவா போட்டு விடுகின்றார்கள். சில நேரத்தில் அது அந்த ஊத்தை இருக்கின்ற இடத்திலிருந்து பலவிதமான அது நோய்களுக்கு காரணமாக அங்கிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு கஷ்டமான அமைப்பிலே அதனுடைய துருவாடைகள், அதனுடைய அந்த கிருமிகள் எல்லாம் அங்கே உருவாகி விடுகிறது. இதுவெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். அதனால் அந்த கழிவுகள் இருந்தால் நிலத்தை தோண்டி அதனை புதைத்து விட வேண்டும். இது எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு ஒழுக்கவியல், இது ஒரு ஒழுக்கமான முறை. இவைகளை நாங்கள் மறந்துவிட்டு டேபிளை கட்டிவிடுகின்றோம், ஊத்தை குப்பையிலே போட்டு விடுகின்றோம். இது அல்ல முறை, இது எங்களுக்கான முறை அல்ல சகோதரர்களே. அதனால் என்ன சொல்கின்றோம், இப்படியான முறைகளை பேணிய பொழுது குர்பானியுடைய அமலை ஒரு மனிதன் செய்வானோ அப்பொழுது தான் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான பாக்கியம் கிடைக்கும், உன்னதமான அந்த கூலியை அல்லாஹ் எழுதினாலும் உத்தருவான். இதற்கு மாற்றமாக செய்துவிட்டு அல்லாஹிடத்திலே முறை தவறி நாங்கள் செய்துவிட்டு கூலியை எவ்வளவு தான் கேட்டாலும் அந்த கூலி எப்படி எங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக தொழுகின்றோம், தொழுகையினுடைய முறையை பேணி தொழுவோம், தொழுகையினுடைய அமைப்புகளை பேணி தொழுதால் தானே அந்த தொழுகை கபூல் செய்யப்படும். இல்லாவிட்டால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், தொழுகையை சரியான அமைப்பிலே பேணி தொழப்படாத தொழுகைகள் முகத்திலே சுருட்டி வீசப்படும் என்று சொன்னார்களா இல்லையா, முகத்திலே சுருட்டி வீசப்படும் என்பதாக சொன்னார்களா இல்லையா. அப்படி என்றால் ஒரு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அது ஃபர்லான காரியத்துக்கு அப்படியான ஒரு எச்சரிக்கை என்றால் சாதாரணமாக இருக்கின்ற சுண்ணத்தான காரியத்துக்கு எவ்வளவெல்லாம் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. முறையாக செய்யக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹும் அதனை ஒப்புக்கொள்வான். முறைகேடாக செய்கின்ற அமல்களுக்கு கூலியும் கிடையாது. ஆகையினால் சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய இந்த குர்பானியுடைய அமலை நாங்கள் அழகான அமைப்புடைய செய்வதற்கு இந்த கூட்டு குர்பானியுடைய அமைப்பையும் கருத்தில் கொண்டு தனியாகவும் கொடுத்து இந்த கூட்டு குர்பானியிலையும் இணைந்து இந்த குர்பானியுடைய அமலை நாங்கள் செய்வதோடு நாட்டினுடைய சட்டங்களையும் பேணி அந்நியவர்களுடைய உணர்வுகளை மதித்து நாங்கள் இந்த பிராணிகளுடைய உரிமைகளை பேணி இப்படியான அழகான குர்பானியுடைய அமலை செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களால் ஏற்படுகின்ற குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த குர்பானியுடைய அமலை செய்வதற்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ், எந்த விதத்திலும் யாரினாலும் எந்த தடைகளும் இல்லாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எந்த மாற்று கருத்துகளையும் தெரிவிக்காமல் எந்த சமூகமாக இருந்தாலும் யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தின் நல்லெண்ணத்தை போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ், எந்த தடைகளையும் நீ தந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. சுதந்திரமாக, செழிப்பாக, சந்தோஷமாக, அழகாக இந்த அமல்களை செய்வதற்கு நீயே அருள் புரிவாயாக. தடைகளை விட்டு பாதுகாப்பாயாக. யாரிடத்திலே கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதோ, மோசமான சிந்தனைகள் இருக்கிறதோ, அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி நல்லெண்ணத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.